கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. மூன்றாம் அத்தியாயம், கதை சொல்லு இன்பவல்லி. முழுமதி தவழும் வேளையில் கடற்கரையில் ஆடிய அற்புத நடனத்தின் மீது சென்றது. அங்கிருந்து முல்லை தீவிற்கு சென்றது. அவள் உள்ளம் கவர்ந்த சித்திர சேனரிடம் சென்றது. அவர் கரங்களோடு அவள் கரங்கள் இணைந்தன. பால் நிலவின் மலர்பாதையில் இருவரும் நடனமாடி செல்கின்றனர். எங்கோ ஜல் ஜொல் என்ற ஒளி கேட்கிறது. சிவகாமி அம்மையாரும் நடராஜரும் ஆடும் நடனம் தோன்றுகிறது. அவர் காலடியில் ஒளி வீசும் இரத்தினக்கல் அவளை வாவா என்று அழைக்கிறது. அந்த நடனம் அவள் ஆர்வத்தை தூண்டிவிடுகிறது. அவள் ஆடினால் ஆடிக்கொண்டே ஆடலரசரை நெருங்கி விடுவது போன்ற உணர்வு எழுந்தது. அவ்வளவே அவள் அறிவாள். பஞ்சவன் மாதேவியை பார்த்தவுடன் தான் அவளுக்கு சந்தேகம் பிறந்தது. நான் எங்கிருக்கின்றேன்? இன்பவள்ளியின் உதடுகள் முணுமுணுத்தன. பஞ்சவன் மாதேவி மெல்ல அவளை தூக்கி தன் மீது சாய்த்து கொண்டு,
இன்பவள்ளி, என்ன நேர்ந்து விட்டது உனக்கு? இங்குதான் இருக்கின்றாய்
என்று கூறி ஒரு வாய் தண்ணீரை குடிக்க கொடுத்தாள். மடக் மடக்கென்று இரண்டு வாய் குடித்தவுடன் இன்பவள்ளிக்கு புது தெம்பு வந்தது. ரத்தின கல்லி நினைவும் வந்துவிட்டது.
அது எங்கே, அது எங்கே?
இன்பவள்ளி திடுக்கிட்டு கேட்டாள்.
எதை கேட்கின்றாய் இன்பவள்ளி? உன் உடம்புக்கு என்ன? சற்று நேரம் முன்பு கூட நன்றாகத்தான் இருந்தாயே.
பஞ்சவன் மாதேவி வையப்போடு கேட்டாள். அவள் ரத்தின கல்லை தேடுகின்றாள் என்பதை பஞ்சவன் மாதேவி அறிந்து கொள்ளவில்லை. இன்பவள்ளி எழுந்து விட்டால் ரத்தின கல்லி நினைவு அவளுக்கு வந்துவிட்டது. இங்கும் அங்கும் சுற்றி பார்த்தாள்.
என்ன தேடுகிறாய் இன்பவள்ளி
என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள் பஞ்சவன் மாதேவி. அவள் என்னவென்று கூறுவாள்? ஒரு நொடியில் அதை காணாமல் போக்கிவிட்டாளே, அதை பற்றி சொல்வதா? அடையாளமாக பிரியாமல் வைத்துக் கொண்டிருந்த அற்புத கல் என்று கூறுவதா? ரத்தின வியாபாரி அன்பின் அடையாளமாக கொடுத்த பரிசு என்று கூறுவதா? என்னவென்று கூறுவது? தன் கவனக்குறைவை கூறுவதா? அவரை தேடும் ஆவலை கூறுவதா? துக்கம் அவளை மெல்ல சூழ்ந்துவிடும் போல் இருந்தது.
என்ன தேடுகிறாய் இன்பவள்ளி? சொல்லாமல் தேடினால் எப்படி கண்டுபிடிப்பதாம்? நானும் உன்னோடு சேர்ந்து தேடுவேன்.
தேடுவீர்களா? அரசகுமாரிக்கு அவ்வளவு சிரமம் வைக்கலாமா? மயக்கம் தெளிவித்த தங்களுக்கு இன்னும் மேலே வைப்பதா?
அதனால் என்ன? நீ கவலைப்படும் போது நான் கவலைப்படுவேன்.
துயரப்பட பிறந்தவள் எந்த துர்பாக்கியவதி! கழித்து மகிழ பிறந்த உங்களுக்கு ஏனம்மா மனவேதனை?
அப்படி சொல்லாதே. உன் துயரத்தில் பங்கு கொள்வது போல் இன்பத்திலும் பங்கு கொள்வேன். சற்று முன்னர் நீ ஆடிய அற்புத நடனம் என்னை உன்னறிய இழுத்து வந்துவிட்டது. எனக்கு நீதான் குரு.
குருவா?
ஆம், என் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற வந்தவள் நீ.
உங்கள் ஆசையையா? ஐயோ, என் மன ஆசையை தீர்க்கவே வழி தெரியாமல் தவிக்கும் நான் உங்கள் ஆசையை எப்படி தீர்ப்பேன்?
தீர்க்க முடியும் இன்பவள்ளி, தீர்க்க முடியும். நீ ஆடும் அற்புத நடன கலையின் மூலமாக தீர்க்க முடியும்
என்று பெருமூச்சு விட்டாள் இன்பவள்ளி. நடனம், நடனம், அந்த நடன கலையை கைவர பெற்றதனால் தானே இவ்வளவு துயரங்களும். முல்லைத்தீவில் இருந்த எத்தனையோ சாதாரண பெண்களைப் போல் இருந்திருந்தால் சித்திரசேனரின் கவனத்தில் வீழ்ந்திருக்க வேண்டாமே. அவரோடு கைகோர்த்து குறவை கூத்து ஆடியிருக்க வேண்டாமே. கடற்கரை மணலில் சங்கமுக யாழெடுத்து பாடியிருக்க வேண்டாமே. உள்ளத்தை அவரிடம் பறிகொடுத்திருக்க வேண்டாமே. அவரை பறிந்து துயரடைந்து கடல் கடந்து இங்கு வந்திருக்க வேண்டாமே. ஆம், வந்திருக்க வேண்டாம். அந்த அடையாளக்கல் எப்போதோ தொலைந்திருந்தால் வந்திருக்கவே வேண்டாம். ஈடேறாத காதல் நெஞ்சத்தோடு அந்த மனித சஞ்சாரமற்ற தீவிலே எலும்பும் தோளுமாக ஆகி உயிருக்கு உயிரானவரை சந்திக்கும் நேரத்தில் அந்த அற்புத கல்லை தொலைத்து விட்டோமே என்று எண்ணியவளாய்,
நடனத்தின் ஆர்வத்தில் தான் அந்த அற்புத கல்லை பெற்றேன். அதே ஆர்வத்தில் நான் அதை தொலைத்தேன்
என்று விம்மியவாறு கூறினாள் இன்பவள்ளி.
அற்புத கல்லா? எதை கூறுகின்றாய் இன்பவள்ளி? சற்று விளக்கி கூற மாட்டாயா? அதை உனக்கு தேடித்தருவேன்
என்றாள் பஞ்சவன் மாதேவி.
தேடி தருவீர்களா? நான் ஆடும் போது விழுந்து ஓடிவிட்டதா? அந்த வழவழப்பான தரையில் அது உருண்டோடி இருக்குமா? உள்ளங்கையில் இருந்து அந்த ரத்தினக்கல் தாமரை மலர் போல் விரிந்த என் அபிநய பாவத்தில் எங்காவது விழுந்திருக்கும். என் இதய தாமரை வாடுகிறது தேவி
என்று மெல்லிதயம் விம்ம நெஞ்சு தழுதழுக்க கூறினாள் இன்பவள்ளி. பஞ்சவன் மாதேவி தெரிந்து கொண்டாள் அந்த ரத்தினக்கல் இன்பவள்ளியினுடையது என்று. அந்த ரத்தினக்கல்லில் ஏதோ பெரும் ரகசியம் புதைந்திருக்கிறது என்றும் அறிந்தாள். அதை கொண்டுதான் இன்பவள்ளியின் கதையை அறிய வேண்டும் என்று முடிவு செய்தாள். இன்பவள்ளியின் வாழ்க்கை வரலாற்றை அறிய பஞ்சவன் மாதேவி துடித்தாள். இன்பவள்ளி சோழ நாட்டின் எந்த நகரத்தினின்றும் வந்தவள் அல்லள் என்பதை அவள் முதலிலேயே புரிந்து கொண்டாள். அவள் எந்த சிற்றரசர் மகளும் அல்லள். அப்படி இருக்கும் போது இளைய பிராட்டியார் அபிமானத்தோடு அவளை அழைத்து வந்தது இவ்வாறு: தஞ்சை அரண்மனையில் அரசகுமாரிகளோடு பழக வேண்டும் என்றால் அவள் முக்கியமானவளாக இருக்க வேண்டும். இன்பவள்ளியின் கதையை அறிய ஆவல் கொண்டிருந்த அவளுக்கு அன்று பெரும் வாய்ப்பு ஏற்பட்டது.
இன்பவள்ளி, ரத்தினக்கல்லை தேடுகின்றாயா? அதை தேடி தந்தால் எனக்கு என்ன தருவாய் இன்பவள்ளி
என்று பஞ்சவன் மாதேவி உதட்டில் குறும் சிரிப்போடு கேட்டாள். இன்பவள்ளி திடுக்கிட்டாள். ரத்தினக்கல் கிடைத்தால் போதும் என்றிருந்தது அவளுக்கு.
தேவி, எப்படி கேட்கின்றீர்கள்? செல்வத்திலேயே பறந்து செல்வத்திலேயே வளர்ந்து தொலைத்திருக்கும் தங்களுக்கு இந்த ஏழை என்ன தர முடியும்
என்றாள் இன்பவள்ளி. பஞ்சவன் மாதேவி கலகலம் என்று நகைத்து,
நீ ஏழையா? நான் ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றாள். ஆம், நான் ஏழை அல்ல. நானும் ஒரு அரசகுமாரரின் மகள். பெரும் செல்வந்தரான ரத்ன வியாபாரியின் இதயத்தில் அமர்ந்தவள். அவரே இப்பொழுது இப்பெரும் சோழ நாட்டின் இளவரசர். அதனால் நான் ஏழை இல்லை என்று கூறத்தான் இன்பவள் எண்ணினாள். ஆனால் வார்த்தை வெளியே வரும்போது, தேவி, என்னை ஏழை என்று நீங்கள் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள். நான் அனாதை. நான் பிறந்த இடத்தை விட்டு உற்றார் உறவினர் இன்றி சோழ நாட்டில் அடைக்கலம் புகுந்தேன். நான் அரசகுமாரி அல்லள். ஒரு சாதாரண குடியானவனின் மகளாக கூட இல்லை. அப்படி இருக்கும் போது நான் எப்படி ஏழை இல்லாமல் இருக்க முடியும் என்று நான் கூறியது. அவள் கண்களில் நீர் தழும்பி இருக்க வேண்டும். பஞ்சவன் மாதேவி இனியும் அவளோடு வேடிக்கையாக பேச்சு பேச விரும்பவில்லை.
அதை சொல்ல வரவில்லை என்பவள்ளி. பொண்ணும் பொருளும் அழியக்கூடியது. அதை கொண்டு ஏழை செல்வர் என்று நான் மதிப்பிடவில்லை. உன்னிடம் அற்புதமான கலை விளங்குகிறது. கலை செல்வம் பெற்றிருக்கும் நீ ஏன் ஏழை என்று சொல்லிக் கொள்கின்றாய்? உன் கலைத்திறமை உனக்கே தெரியாது. நான் அந்த கலையை பெற விரும்புகின்றேன். அந்த விதத்தில் நீ அரசி. நீ எனக்கு கலையை கற்பிக்க வேண்டிய குரு. அது இருக்கட்டும். நான் அந்த ரத்தினக்கல்லை தேடித்தந்தால் எனக்கு என்ன தருவாய்?
தேவி, நான் தருவது என்ன? நீங்கள் என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளலாம். எங்கே அந்த கல் இருக்குமிடம் கூறுங்கள். அதை காணாவிடி நான் உயிர் வாழ்ந்தே பயனில்லை.
எதை வேண்டுமானாலும் நான் எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி தியாகம் செய்யும் அளவுக்கு அந்த கல்லில் என்ன சக்தி இருக்கிறது?
தேவி, என்னை சோதிக்காதீர்கள். எங்கே அந்த அடையாளக்கல் சொல்லுங்கள். தேவி,
சொல்கிறேன். இன்பவள்ளி, சொல்கிறேன். இன்பவள்ளி, அந்த கல்லை தேடிக் கொடுத்தால் என்ன வேண்டுமானாலும் தருவாய் அல்லவா? தேவைப்படும் போது நான் பெற்றுக்கொள்கின்றேன். அப்பொழுது மறக்காதே. அதற்கு முன்பு உன் கதையை எனக்கு சொல்வாயா?
கதையா? என் கதையா? இன்பவள்ளி வருத்தத்தோடு சிரித்தாள். தன் கதையை அறிய, தன்னை பற்றி அறிய பழுவூர் இளவரசி பல நாட்களாக துடிக்கின்றாள். ரத்தினக்கல்லை தேடிக் கொடுத்தால்தான் நாம் நம் கதையை கூற வேண்டுமா? இல்லாவிடனும் யாரிடமாவது நம்மை பற்றி கூறிக்கொள்ளத்தானே வேண்டும்? நாளைக்கு திடீரென இளவரசரோடு சந்தித்து பேசும் போது யாரோ அநாதை உறவு கொண்டாடுகின்றாள் என்று நினைத்துவிடக் கூடாது அல்லவா? அதற்கு முன்னரே கடந்த காலத்தின் சரித்திரத்தை சொல்லி வைப்போம் என்று எண்ணியவளாய்,
தேவி, அந்த அற்புத கல்லை தேடித்தந்தால்தான் நான் தங்களுக்கு என்னை பற்றி சொல்வேன் என்பதில்லை. அதற்கு முன்னால் சொல்லிவிடுவேன். ஆனால் கல்லை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் எனும் ஆர்வம் என்னுள் பெருகுகிறதே என்றாள்.
அப்பொழுது நிச்சயம் சொல்வாய் என்று கூறியவள் இன்பவள்ளியின் மெல்லிய தாடையை கொஞ்சலாக பிடித்து குலுக்கிவிட்டு,
எங்கே, நீ கண்ணை மூடிக்கொள், நான் மந்திரம் போட்டு வரவழைக்கின்றேன்
என்று கூறினாள். பஞ்சவன் மாதேவியின் விளையாட்டுத்தனத்தை எண்ணி அந்த துயர வேளையிலும் கழிப்படைந்து கண்களை மூடிக்கொண்டாள் இன்பவள்ளி. பஞ்சவன் மாதேவி துள்ளும் நடையோடு நடராஜர் விக்கிரகத்தின் அருகே சென்று அந்த ரத்தின கல்லை எடுத்து வந்து,
இன்பவள்ளி, இன்பவள்ளி, கண்ணை திற. கண்களை மூடிக்கொள் என்றால் நிஜமாகவே மூடிக்கொண்டு விட வேண்டுமா? ரொம்பவும் கபடமறியாதவளாக இருக்கின்றாயே. இதோ பார், இதைத்தானே தேடினாய்? கண்களை பறிக்கும் ரத்தினக்கள் இதோ
என்றாள் இன்பவள்ளி. அவசர அவசரமாக அவள் கரங்களில் நின்று அதை பெற்று மார்போடு அணைத்துக் கொண்டாள். பெரு மூச்சால் அவள் இதயம் வெம்மி தணிந்தது. அவள் செய்கையை பார்த்து கொண்டிருந்த பஞ்சவன் மாதேவி,
சரி சரி, அந்த கல்லோடு கொஞ்சி கொண்டிருந்து விட்டால் கதை சொல் என்று கெஞ்சிய என் நிலை என்னாவது
என்று அவள் கரங்களை பிடித்தாள். யாரோ பேசிக் கொண்டு வரும் அரவம் கேட்கவே பஞ்சவன் மாதேவி அவள் கரங்களை பிடித்துக் கொண்டு,
வா வா, மாளிகைக்கு போய்விடுவோம். அங்கு போய் நேரம் போவது தெரியாமல் பேசுவோம்
என்று அழைத்தாள். அவர்கள் இரண்டடி எடுத்து வைத்திருப்பார்கள்.
இன்பவள்ளி, இன்பவள்ளி, உன்னை எங்கெல்லாம் தேடுவது
என்று கேட்டுக்கொண்டே குந்தவை வந்தாள். அவளை தொடர்ந்து வானதியும் வந்தாள். குந்தவைக்கு அரண்மனையில் இருப்பதை விட ஆற்றங்கரை நந்தவனத்திற்கு செல்ல வேண்டும் போல் இருந்தது. அந்த நந்தவனத்தை சீர்படுத்துமாறு அவள் முன்பே கட்டளையிட்டிருந்தாள். இளைய பிராட்டியாரை தொடர்ந்து வானத்தையும் பிறகு அவளை தொடர்ந்து ஆகார வகைகளை குடிநீர் குடங்களையும் ஏந்தியவாறு பணிப்பெண்களும் சென்றார்கள். பஞ்சவன் மாதேவியும் இன்பவள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் விழிகள்,
என்ன செய்வது, இளைய பிராட்டியான் கட்டளையாயிற்று என்று பேசிக் கொண்டனர்.
ஆற்றங்கரை நந்தவனத்தில் பகல் பொழுது சென்றதே தெரியவில்லை. வேடிக்கையான பேச்சும் விளையாட்டுமாக அவர்கள் சிறு குழந்தைகள் போல் விளையாடினர். முக்கியமாக இளைய பிராட்டி பஞ்சவன் மாதேவியிடம் அதிகம் பேச்சு கொடுத்து அவள் மறுமொழிகளை கேட்டு மகிழ்ந்தாள். அவள் பேசும் பொழுது அவள் முகத்தையே உற்று நோக்கியவாறு இருப்பாள். பாவம் இந்த பெண் என்று அவள் மெல்ல சொல்லிக் கொள்வது எவர் காதிலும் விழவில்லை. பழுவேட்டரையருக்கு இளைய பிராட்டியாரை கண்டால் அந்த காலத்தில் பிடிக்காது. ஆனால் குந்தவையோ அனாதையான பஞ்சவன் மாதேவி மீது இரக்கம் கொண்டாள். இன்பவள்ளிக்கு அங்கே இருப்பு கொள்ளவே இல்லை. தன் இதயம் திறந்து பஞ்சவன் மாதேவியிடம் பேசவும் வழியில்லை. இளவரசரை சந்திக்கவும் இயலவில்லை. இளைய பிராட்டியின் மனத்தை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மாமல்லபுரத்து முதியவர் குடிலேயே இருந்திருக்கலாம். தாயின் பாசம் போல் அழைத்த இளைய பிராட்டியோடு மறுபேச்சு பேசாமல் வந்தோமே. இங்கே இதய வேதனைதான் அதிகமாகிறது என்று அவள் சோர்வோடு நினைத்துக் கொண்டிருக்கையில் இளைய பிராட்டி சட்டென ஏதோ நினைத்துக் கொண்டவள் போல் எழுந்தாள். இந்த தோட்டத்தை கவனித்துக் கொண்டிருந்த தோட்டக்காரர் குடில் இங்குதான் இருக்கிறது. அவர்களை பார்த்து நாளாகிறது, வாருங்கள் போவோம் என்று அழைத்தாள்.
நந்தவனத்தின் ஒரு பகுதியில் இருந்த அந்த குடிலை நோக்கி பெண்கள் குழாம் சென்றது. குடிலின் வாயிலில் அந்த மூதாட்டி குளிர்காய்ந்து கொண்டிருந்தாள். கலகலவென்ற ஒளிவரவும் அவள் அந்த திசை நோக்கினாள். இளைய பிராட்டியை அவள் அடையாளம் கண்டுவிட்டாள். இன்னும் 18 வயது மங்கை போன்ற அழக மங்காதிருக்கும் அவள் வனப்பை எண்ணி மனமகிழ்ந்த அந்த மூதாட்டி பிராட்டியை வரவேற்க கூட வார்த்தைகள் அகப்படாமல் முகத்தில் பரபரப்போடு கூடிய களிப்பு பொங்க நின்றாள். இளைய பிராட்டி முதலில் பேசினாள். சௌக்கியமாக இருக்கின்றீர்களா திலகபதி என்று கேட்டாள்.
சோழமா வருஷ புண்ணியத்தினாலும் ஆண்டவன் அருணினாலும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கின்றேன் தாயே
என்று களிப்பு மிகுதியால் வார்த்தைகள் வெளிவராமல் தழுதழுக்க கூறினாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.